நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2021 என்கின்ற இந்த ஆண்டிற்கு விடை கொடுக்கும் வேளைக்கு நாம் வந்துவிட்டோம். 2022 என்கின்ற ஓர் புதிய ஆண்டில் கால் பதிக்க உள்ளோம். இந்த வேளையில் 2021 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை ஓர் தடவை மீட்டி பார்ப்பது பொருத்தமானதாக அமையும். இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி இது தொடர்பில் அமைகின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஜனவரி 8 இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் இடித்து தகர்க்கப்பட்டது. இதனை அறிந்த பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் ஒன்று கூடி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். நினைவு தூவி இடிக்கப்பட்டமைக்கு உள்ளூரிலிருந்து மாத்திரமல்லாது தமிழகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை மேலிடத்தின் உத்தரவுக்கமைவாகவே தாம் அதனை அகற்றியதாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குருராஜா தெரிவித்தார்.
சட்டபூர்வம் இல்லாம அமைக்கப்பட்ட விடயங்கள் வந்து அகற்றப்படணும் என்று அகற்றிவிட்டங்களுக்கு அறிய தரணும் என்றும் வச்சிருக்கலாம்.
பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுந்த கடும் கண்டனங்களை அடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சில மாதங்களின் பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டது. புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அமைச்சரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய உத்தேச வரைவு ஒன்றை தயாரிப்பதற்காக சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையில் 9 உறுப்பினர்களை கொண்ட நிபுணர் குழு ஒன்றை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச நியமித்தார். இந்த குழுவின் முன்னிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் புதிய அரசியலமைப்பு வரைவுக்கான தமது கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் இவ்வாறு தெரிவித்தார்.
ஒரு அரசியலமைப்பில் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கின்ற ஏற்பாடுகள், அதே நேரம் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்த அம்சங்கள் என்று பல அம்சங்கள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவித்திருக்கிறோம்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டியும் அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் பொத்துவிலிருந்து வட மாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள பொலிகண்டி வரை மாபெரும் கவனயீர்ப்பு பேரணியொன்று பிப்ரவரி 3 ஆரம்பமாகியது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலுள்ள 8 மாவட்டங்களினூடாகவும் இந்த பேரணி பயணித்தது. வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த பேரணியில் சிவில் சமூக பிரதிநிதிகள், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதகுருமார்கள், தமிழ் பேசும் மக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். 5 தினங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த இந்த பேரணியின் இறுதியில் கொள்கை பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. இறுதியில் வெளியிடப்பட்ட கொள்கை பிரகடன உரையில் வேலன் சுவாமிகள் இவ்வாறு தெரிவித்தார்.
யுத்தம் நிறைவடைந்து கடந்த 11 வடக்கு கிழக்கை இராணுவமயமாக்கி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அழிப்பதுடன் வடக்கு கிழக்கு பூர்வீக குடிகளான தமிழர்களின் இனப்பரம்பலில் மாற்றத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதவடைய செய்து அவர்களது இருப்பை இல்லாமல் செய்வதற்காக பல வகையிலும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது.
பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 கூட்டத்தொடர் இடம்பெற்றது. இலங்கையின் பொறுப்பு குரலை வலியுறுத்தி மனித உரிமை பேரவையில் புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. மார்ச் 23 பிரித்தானியா தலைமையிலான 6 நாடுகளினால் கொண்டுவரப்பட்ட 46:1 என்ற புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மூலமாக இலங்கை அரசாங்கமானது பொறுப்பு குரலில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் என மீண்டும் சர்வதேசத்தினால் வலியுறுத்தப்பட்டது. யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடாத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதனை புதிய தீர்மானம் உறுதிப்படுத்துகிறது. புதிய தீர்மானத்தின்படி மேலும் 2 வருடங்களுக்கு சர்வதேசத்தின் கண்காணிப்பு என்பது இலங்கை மீது தொடரும் நிலை ஏற்பட்டது. இந்த புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இது தொடர்பில் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசுகையில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் கவலைக்குரிய தினமாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். கடந்த வருடம் பிப்ரவரியில் அதிலிருந்து நாம் விலகுவதாகவும் இலங்கை அரசியலமைப்புக்கு அமைவாக அதிபருக்கு கிடைத்துள்ள ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக உள்ளக பொறிமுறையின் கீழ் பயணிக்க உள்ளதாகவும் அறிவித்தோம். ஆணையாளரின் அறிக்கை அடிப்படையற்ற அநீதியான தரவுகளை கொண்டது என்று அவர் தெரிவித்தார். ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானத்தை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார்.
நிறைவேற்றுவதற்கு வீரனையை கொண்டு வந்த உறுப்பு நாடுகளும் ஐக்கிய நாடு சபையினுடைய ஆணையாளர்களும் ஐக்கிய நாடு சபையும் தொடர்ந்து செயல்பட வரும்.
கொரோனா வைரஸ் பரவல் இந்த 2021 ஆண்டிலும் இலங்கையில் தொடர்ந்து கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000 நெருங்கி கொண்டுள்ளது. பொது முடக்கம், மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள், மக்கள் ஒன்று கூடலுக்கும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கும் தடை என பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு அறிவித்தது. தற்போதும் கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து கொண்டுள்ளன. இந்த நிலையில் வைரஸ் பரவலினை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாக எதிரணிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்த பணியில் படையினரை முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார்.
சுகாதாரம் என்பது அந்த துறை சார்ந்த வைத்தியர்கள் அங்கே இருக்கின்ற அந்த துறை சார்ந்தவருடைய பணி. ஆனால் அவர்கள் இன்று முடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளும் இராணுவத்தினரும் தான் சுகாதாரத்தை பண்ணுவது போல முன்காட்டப்படுகிறது.
கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினை அடுத்து தேசிய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு பல்வேறு வகையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாம் முன்னெடுத்துள்ளதாக இலங்கை அரசாங்கம் அப்போதே அறிவித்தது. இவ்வாறானதோர் நிலையில் உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதல் தொடர்பிலான அதிபரின் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மார்ச் மாதம் 10 இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் விவாதம் ஒன்று இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையில் இயங்கும் 11 அமைப்புகள் அரசாங்கத்தினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தடை செய்வதுடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு முஸ்லிம் பெண்கள் அணியும் புர்கா ஆடைக்கு உடனடியாக தடை விதிக்கவும் இஸ்லாமிய பாடப்புத்தகங்களில் உள்வாங்கப்பட்டுள்ள வஹாமி சலபி கொள்கைகளை நீக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜூன் மாதத்தில் இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டன. கொழும்பு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், பலத்த காற்று, மரம் முறிந்து வீழ்ந்தமை மற்றும் மண் சரிவு காரணமாக 17 பேர் உயிரிழந்தார்கள். 2 பேர் காணாமல் போனார்கள். 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இது தொடர்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா இதெல்லாம் இயற்கையோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடமாற்றம் பண்றதுக்கு வசதி உருவாக்கி தந்திருக்கும்.
கொழும்பு துறைமுகத்திற்கு அண்மித்த கடல் பகுதியில் தீப்பரவலுக்குள்ளான கப்பலில் இருந்து கடலில் கலந்த பொருட்களினால் கடல்வாழ் உயிரினங்கள் பலவற்றிற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. இலங்கையின் கரையோர பகுதிகள் பலவற்றில் கடல்வாழ் உயிரினங்கள் பல இறந்த நிலையில் கரையொதுங்கின. இந்த கப்பல் நீரில் மூழ்கியமை காரணமாக நீண்ட காலத்திற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என சூழலியலாளர்கள் தெரிவித்தார்கள். இது தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக சூழல் துறை விரிவுரையாளர் சண்முக சுந்தரம் விஜயமோகன் இவ்வாறு குறிப்பிட்டார்.
பிளாஸ்டிக் தோள்கள் ஒளி ஊடுருவலை தடுக்குமானால் அந்த நேரத்தில் அந்த உயிரினங்கள் அழிவதற்கான சாத்தியங்கள் இருக்குது.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வாராய்ச்சிகள், பெரும்பான்மை மக்களின் குடியேற்றங்கள், பௌத்தமயமாக்கல் போன்றவை இடம்பெற்று வருவதாகவும் இதனால் தமது பாரம்பரிய இடங்கள் அழிக்கப்படுவதாகவும் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு வருவதாகவும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, வனவள திணைக்களம் போன்றவை இதற்கு முன்னின்று செயற்படுவதாகவும் தமிழ் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவ்வாறு தெரிவித்தார்.
எல்லாமும் இந்த புதைபொருள் தொல்பொருள் விஷயம் போய் கொண்டிருக்கு. 2018 அரசாங்கம் கொண்டு வந்த கொள்கை, இப்ப இந்த அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்தங்கிற மாயத்தோட்டு வைக்கப்படுது. நாங்கள் ஏதாவதுக்கு முண்டு கொடுத்து அதை கட்டி எழுப்புறாக்கள் இல்லை.
இந்த 2021 ஆண்டிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரும் போராட்டம், தமது நிலங்களை படைத்தரப்பு விடுவிக்க வேண்டும் என கோரும் போராட்டம், அதுபோல் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களுக்கு எதிரான போராட்டம் மற்றும் படைத்தரப்பின் தேவைகளுக்காக பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கு எதிரான போராட்டம் என பல்வேறு போராட்டங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்றன. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான அரசியல் தீர்வு திட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இந்திய பிரதமருக்கு கோரிக்கையொன்றை முன்வைக்கும் நோக்கில் டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கலந்து கொண்ட மூன்று கட்ட கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இடம்பெற்றது. 12 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மூன்றாம் கட்ட கலந்துரையாடலில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான அரசியல் தீர்வு திட்டம் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை முன்வைத்து பொது ஆவணம் ஒன்றை தயாரித்து இந்திய பிரதமருக்கு அனுப்புவதற்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார்.
சமஷ்டி முறையை தான் நாங்கள் கேட்போம், அதுல இன்றைக்கு எல்லாருமாக சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். சமஷ்டி தான் எங்களுடைய இறுதி தீர்வு.
கொரோனா வைரஸ் பரவலுக்கு பின்னரான காலப்பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி மற்றும் உள்நாட்டு உற்பத்திகளின் பாதிப்பு போன்ற காரணங்களினால் இலங்கையின் பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளார்கள். அமெரிக்க டாலர்களின் பற்றாக்குறையினால் இறக்குமதிகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து விவசாயிகளும் அதுபோல் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் வீதியில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டார்கள். இது தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் மதியுதீன் இவ்வாறு தெரிவித்தார்.
எனவே மக்களுடைய வாழ்க்கை போராட்டம் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு விலை கட்டுப்பாடு இல்லாமல் வியாபாரிகள் பொருட்களுடைய விலையை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம்.
இது SBS மாரொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.